இயேசுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் வரையிலும் புதிய சிருஷ்டிகளுக்கான பூலோக கடமைகள் என்ற தலைப்பில் நம் இரண்டு முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானித்திருந்தோம். முதல்ல, புதிய சிருஷ்டிகளாக நாம் இந்த பூமியில ஜீவித்திருக்கும் பொழுது மற்ற ஜனங்களோடு பொருளாதார ரீதியில நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய முறைகள், கடன் கொடுப்பது வாங்குவது குறித்து நாம தியானித்திருந்தோம். அதற்கப்புறம் கூட நாளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தாலும் அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் அதற்கு குறித்து கூட நாம தியானிச்சோம். நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதே சமயத்துல பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம், அதே போல உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் யாவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நாம எடுக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் நம்முடைய கைகளில் தந்திருக்கிற அந்த தாளந்துகளை ரொம்ப ஞானமாக நம்ம பயன்படுத்துவதை குறித்து தான் அந்த வசனத்துல அவர் அங்க சொல்லியிருந்தது நாம் அங்க பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான காரியங்கள் குறித்து நாம தியானிக்க போறோம். அது என்னன்னா, இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய அநேக அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளோட ஒரு புதிய சிருஷ்டி எவ்விதமான தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், இதை குறித்தும், அதே சமயத்துல நம்ம புதிய சிருஷ்டிகளை ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்க நம்முடைய பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள், இவர்களோடு கூட இந்த புதிய சிருஷ்டிக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான உறவுகள் இருக்கலாம். அதாவது இந்த உலக அல்லது மனித அமைப்புகளோடும் அதே சமயத்துல மற்ற உடன்படிக்கை செய்யாத சாதாரண ஜனங்களோடும் புதிய சிருஷ்டிக்கு எவ்விதமான உறவுகள் இருப்பது தேவன் அங்கீகரிக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே சிறிய காரியங்கள் தான். அப்ப முதல்ல நாம பார்க்கலாம் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், அது சகோதரர் சொல்லும் போது ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது பரஸ்பர லாபத்திற்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது சங்கங்கள். அப்போ இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நாம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பரஸ்பர லாபம், லாபத்திற்காக இயங்கக்கூடிய சங்கங்கள், அமைப்புகள் நிறைந்த காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது என்ன? அது பரஸ்பர லாபம், மியூச்சுவல் பெனிஃபிட். அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், அமைப்புகள் எதற்காக இருக்குது அவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பரஸ்பர லாபம். அது என்னது பரஸ்பர லாபம் அப்படின்னா, அந்த அமைப்புகள்ல நாம ஒரு அங்கத்தினரா இருந்து அந்த அமைப்புகளுக்கு உட்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கட்பட்டு அந்த அமைப்புக்குள்ள நாம் இருக்கிற வரைக்கும் லாபம் யார் யாருக்கு இருக்கும்னா, அந்த அமைப்புக்கும் லாபம், அதே சமயத்துல அந்த அமைப்புல ஒரு அங்கத்தினா இருக்கக்கூடிய நமக்கும் லாபம். சோ இந்த மாதிரி சில இல்ல நிறைய அமைப்புகள் இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள்ல நிறைந்து காணப்படுது. சோ அமைப்புகள் நிறைஞ்சு காணப்படுற காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த சமயத்துல இந்த கேள்வி ஒரு புதிய சிருஷ்டிக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு கேள்வி. என்னன்னா, மனிதனால் இயக்கப்பட்டு மனிதனால நடத்தப்பட்டு வருகிற இந்த பரஸ்பர லாபத்திற்கான அமைப்புகள்ல புதிய சிருஷ்டிகள் எந்த அளவுக்கு அவங்க அதுல ஈடுபடலாம், சங்கங்கள், இப்போ அமைப்புகள்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அமைப்புகள் அப்படின்னா ஏன்னா அது நாம் இருந்தா நாம் அந்த அமைப்புல சேருவதனால அமைப்புக்கும் நல்லது நமக்கும் நல்லது. அந்த மாதிரி அமைப்புகள் என்னென்னலாம் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், சரிங்களா, பேங்க்ஸ், சிட் ஃபண்ட்ஸ், அதே சமயத்துல இப்போ தொழிலாளர் சங்கங்கள், சரிங்களா. இப்போ ஒரு தொழிலாளர்களும் தங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு சங்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்துட்டு சாதாரண சின்ன தொழிலாளர்கள் இருந்து நாம் எடுத்தோம்னா அவங்க அவங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சங்கம் அவங்க ஏற்படுத்திடுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி சில சமயங்கள சில கட்சிகளா கூட இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் ஏன் இவைகள்ல சேர்றாங்க, ஏன் பேங்க்ல ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க, ஏன் இன்சூரன்ஸ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி ஏன் இந்த மாதிரி சில தொழிலாளர் சங்கங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சங்கங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்ல தங்களை இணைச்சு கொள்றாங்க அப்படின்னா, அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அங்க இருக்குதுங்கிறதுனால தான். நமக்குன்னு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்துல நின்று நமக்கு சார்பா ஒரு ஆதரவு அளிக்கிறதுக்கு ஒரு ஜனங்கள் வேணும், ஒரு நாலஞ்சு பேர் வேணும். அப்போ அது எங்கதான் கிடைக்கும்? அந்த மாதிரி அமைப்புகள்ல கிடைக்கும். சோ இந்த இப்படி நாம அங்க சேருவதனால அந்த அமைப்புக்கு கூட என்ன இருக்குது, ஒரு லாபம் இருக்கு. நம்மளுடைய அங்கத்தினர்னா கண்டிப்பா நம்ம மூலம் அவங்களுக்கு என்ன வரும், சந்தா வரும். அங்கத்தினரா இருக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம சந்தால சில கான்ட்ரிபியூஷன் நம்ம அங்க கொடுக்கணும், நம்முடைய பங்கு, அது அந்த அமைப்பு செயல்படுவதற்கு அது உதவியா இருக்கும். சோ இதான் மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னா பரஸ்பர லாபத்திற்காக இப்போ இந்த நம்முடைய நாட்கள்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகளுக்கும் புதிய சிருஷ்டிகளுக்கும் எப்படி, இப்ப உதாரணமாக சகோதரர் நேரடியா ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்புகள் அது எதுவா இருந்துட்டாலும் சரி, ரொம்ப முக்கியமா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், நிறைய விதத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு அங்க இருக்கு. சாதாரணமான நம்முடைய உயிருக்கு இன்சூரன்ஸ், நம்மளுடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ், நம்மளுடைய ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அங்க செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனா இந்த இன்சூரன்ஸ் அமைப்புகள் பத்தி நம்ம பேச வேண்டும் என்றால் இவைகள் எல்லாமே ஒரு பொருளாதார லாபத்திற்கு, அதாவது என்னன்னா வியாபார நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு. வியாபார நோக்கில செயல்பட்டாலும் கூட இவைகள் அனைத்துமே நம்ம நல்லா கவனிச்சோம்னா மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது அந்த அமைப்புகள் மனிதாபிமான அடிப்படையில சில நன்மைகள் யாருக்கு செய்து பார்க்கிறோம், அந்த அமைப்புல இணைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள். சோ இந்த அமைப்புகள் ரொம்ப முக்கியமா இன்சூரன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் வியாபார நோக்கில தான் இயங்குது, ஆனாலும் மனிதாபிமான அடிப்படையில தான் அவைகள் வந்து அங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ்னா என்ன, எந்த என்ன விதத்துல அது மனிதாபிமான அடிப்படையில நன்மை செய்யுது, இன்சூரன்ஸ்னா என்ன நம்ம பாக்குறோம். இந்த இன்சூரன்ஸ்னாவே என்னன்னா இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கலாம், சில நஷ்டங்கள் நடக்கலாம் பிசினஸ்ல. சோ இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அசம்பாவிதங்கள், சோ இந்த அசம்பாவிதங்கள்ல இருந்து அந்த ஜனங்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரு வழி வகுக்குது. இது நன்மையா கேட்டதா? நன்மை தான். சோ வியாபார நோக்கில தான் அந்த அமைப்புகள் செயல்படுது, சந்தேகம் இல்ல. ஆனால் கூட அதுல கூட என்ன இருக்குது, மனிதாபிமானம் இலையோடிட்டு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு நன்மை தான் அங்க செய்யற. சோ அப்போ பிரதர் அங்க சொல்லும் போது, சோ புதிய சிருஷ்டிகள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணுமா எடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா, அந்த கேள்வி முழுவதும் அது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி, ஆவிக்குரிய கேள்வி இல்ல. சரிங்களா, ஆவிக்குரிய கேள்வி இல்ல. ஏன்னா இந்த அமைப்புகளே மனிதாபிமான அடிப்படையில மனிதனுடைய நிதர்சனமான இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய இழப்புகள்ல நஷ்டங்கள்ல தாழ்வுகள்ல அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கில தான் அங்க அதுகள் செயல்பட்டு அங்க வருவதை நம்ம அங்க பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு சில சூழ்நிலைகளை சகோதரர் விளக்குறாரு. எப்படி விளக்கலாம், இப்ப ஒரு புதிய சிருஷ்டி கணவன் அவருடைய மனைவி கான்சென்ட்ரேட் பண்ணல, புது சிருஷ்டி இல்ல, இந்த ட்ரூத்தோட இசைய கூட இல்ல, அவங்க ட்ரூத் கூட அவங்க அதை கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்ல. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர் புருஷர் அவர் வந்துட்டு ஒரு புதிய சிருஷ்டி, இப்போ கண்டிப்பா இந்த புதிய சிருஷ்டி அவங்களுடைய ஒய்ஃப் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா, அப்போ குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், சோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு கேட்டு அதற்காக உங்களுடைய லைஃப் என்ன பண்ணுங்க, நீங்க இன்சூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, அது அந்த கணவனுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அவர் தாராளமா என்ன பண்றோம், அது செய்யட்டும். ஏன்னா அது நம்ம எல்லாம் யோசிச்சு பாக்குறோம், புது சிருஷ்டிக்கு கவலை இல்ல, ஆனா அந்த மனைவி புது சிருஷ்டி இல்ல, ஆனா அந்த மனைவியினுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் யாருடைய தலையில தான் இருக்குது, அந்த குடும்ப தலைவன் புது சிருஷ்டி தலையில தான் இருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மனைவி கேக்குறாங்க, எனக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக நீங்க இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நாம என்னதான் உணர்றோம்னா அந்த அந்த மாதிரி சமயத்துல அவர் புது சிருஷ்டியா இருந்தா கூட அது போடுறது போடட்டும் அப்படித்தான் நம்ம சொல்றோம். வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? இதுவரைக்கும் நம்ம யோசிச்சு கேட்டதுக்கு வித்தியாசமாக இந்த பாயிண்ட் இருக்கு. ஆனா நம்ம இப்படி சொல்லும் போது நம்ம தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதை ஆதரிக்கிறோம் என்று நாம பேசறது இல்ல. ஏன்னா பிரதர் அந்த வார்த்தை சொல்றாரு, இஃப் தி ஹஸ்பண்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் எனி கன்சிடரபிள் டிகிரி கோயின்சைட்ஸ் வித் தட் ஆஃப் ஹிஸ் வைஃப், அந்த கணவனுடைய எண்ணம் அந்த மனைவியினுடைய எண்ணத்தோட ஒரு வகையில இசைந்து இருந்துச்சுன்னா, வி திங்க் ஹி வுட் டூ வெல் டு மெயின்டைன் சச் இன்சூரன்ஸ். சோ அவர் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ தக்க வச்சு கொள்றது சரின்னு தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, வி ஆர் நாட் அட்வொகேட்டிங் இன்சூரன்ஸ், அதுக்காக நாம இன்சூரன்ஸ்க்காக பரிந்து பேசுகிறோங்கிற அர்த்தம் இல்ல. அண்ட் ஆஸ் ஃபார் தி ரைட்டர், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவர் ஆஸ் ஃபார் தி ரைட்டர் இது யார் எழுதிட்டு இருக்கிறார், ஆஸ் ஃபார் தி ரைட்டர் இது யார் எழுதிட்டு இருக்கா வால்யம், ஆஸ் ஃபார் தி ரைட்டர் அவர் தன்னை மூன்றாவது மனுஷன் இது இது இப்படி சொல்றதுனால நாம இன்சூரன்ஸ் ஆதரிக்கிறோம்ங்கிற அர்த்தம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, இதை எழுதி கொண்டிருக்கிறவர் ஹி கேரிஸ் நன், அவருக்கு எந்த இன்சூரன்ஸும் இல்ல அப்படின்னு என்ன சொல்றார் அவர் சொல்ல வருது. சோ இந்த மாதிரி சில வித்தியாசமான வினோதமான சூழ்நிலைகள் மத்தியில நம்ம பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு புது சிஸ்டத்தை வைக்கிறது கூட நன்மையா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நாம இது ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் இல்ல, எழுதுற எனக்கும் கூட ஒரு பாலிசி கூட அங்க இல்ல, அது அங்க சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, இது ஏன் அப்புறம் நம்ம இப்படி சொல்லணும், அதை நம்ம ஆதரிக்கிற மாதிரியும் இல்ல சரிங்களா, நாமளும் எதுவும் பர்சனலா வச்சுக்கிறது இல்ல, ஆனா நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில போடணும்னு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா, ஒரு விஷயம் சொல்றோம் என்னன்னா, புதிய சிருஷ்டிக்கு இந்த விஷயத்துல அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு வசனத்துல எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த ரீதியில நாம அங்க பேசுறோம். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நல்லா, எல்லா எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் நாம போய் அங்க பார்ப்போம். எந்த ஒரு கோன்ட்ரியுமே நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கூடாது. அப்போ அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில தான் இந்த புதிய சிருஷ்டிகள் செயல்படணும் எல்லா காரியங்களையும். சோ தெளிந்த புத்தி தேவன் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அன்புல நம்ம சில எல்லா விஷயங்களையும் நிதானிச்சு பார்க்கும் பொழுது பாருங்க, இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நியாயமா தோன்று இல்லைங்களா. அந்த கணவன் புது சிருஷ்டி, மனைவி இல்ல, வாழ்க்கையில பயம், எனக்காக ஒரு பாலிசி நீங்க போட்டுக்கோங்க, அவங்க பார்வையில இருந்து பார்த்தா அது சரி, அது கண்டிப்பா குடும்ப தலைங்கிறனால புது சிருஷ்டி கூட என்ன பண்ணிதான் ஆகணும், செய்துதான் ஆகணும். ஆனா அந்த மனைவியினுடைய கோரிக்கை கணவன் பார்வையில நியாயமா பட்டுச்சுன்னா அந்த கணவன் செய்யணும்னா செய்யட்டும் அப்படித்தான் சொல்றாரு. ஆனால் நாம் இதை ஆதரிக்கிறோங்கிற அர்த்தத்துல பேசல, நமக்கும் எதுவும் பேசினாலா இல்ல. ஆனா இது ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி காரியங்கள்ல புதிய சிருஷ்டிய ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வசனங்கள் எங்கேயுமே அங்க காணப்படல. அண்ட் தட் அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி விஷயங்கள ஈச் மஸ்ட் யூஸ் ஹிஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட், ஒவ்வொருத்தரும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் சம்பந்தப்பட்ட தனித்தனி மனுஷங்களும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி அவங்க செய்ய கடவர்கள். இன் ஹார்மனி வித் ஹிஸ் ஓன் பெக்குலியர் கண்டிஷன்ஸ் இன் டிசைடிங் தட் மேட்டர். சோ இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய வினோதமான சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு சகோதரனுடைய சூழ்நிலை இன்னொரு போல இன்னொரு சகோதரனுக்கு இருக்க போறது இல்ல, சகோதரனுடைய சோதனை போல இன்னொரு சகோதரனுக்கு சூழ்நிலை இருக்க போறது இல்ல. சோ அவங்க 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 சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவங்க முடிவு எடுக்கலாம். இதுதான் இந்த விஷயத்துல நாம அங்க சொல்ல வருகிறோம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மனிதாபிமான அடிப்படையில லாபத்தோடு செயல்பட்டாலும் கூட, அதுல சில நன்மைகள் இருந்தாலும் கூட, இவைகளை நம்ம பங்கு பெறலாமா வேணாமா டைரக்டா நமக்கு அங்க பேசுறதுக்கு வசனங்கள் அங்க இல்ல. சோ அதாவது அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவங்க அவங்க அந்த முடிவுகளை எடுக்கணும், அவ்வளவுதான் நம்ம அங்க சொல்லுகிறோம். ஆனால் நாம் என்ன பேச வருகிறோம், நம்ம முக்கியமாக நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரதர் வந்து இது எப்ப எழுதுறார், 1914 முன்னாடி எழுதுறார். இருந்து போதா அப்போ அவர் இதை இந்த பாயிண்ட்ஸ்ல சொல்லிட்டு அவர் எழுதுறார், அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறபடி மகா உபத்திரவத்தினுடைய ஸ்ட்ரெஸ் அந்த உச்சகட்டம் இன்னும் சில வருஷங்கள்ல வந்துடும். இது எப்ப எழுதுறாரு பிரதர் எழுதும் போது, 1914 முன்னாடி. அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, அந்த மகா உத்தரம் எப்ப ரொம்ப கிளியரா ஸ்டார்ட் ஆயிடும், 14 சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அங்க துவங்கிடுவதாகத்தான் அவங்க நினைச்சிருந்தோம். சோ அப்போ இன்னும் சில வருடங்கள்ல அது ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்றாருன்னா, கல்மி அதாவது சம்வேர் பிட்வீன் 1910 அண்ட் 1912. சோ நம்ம இதுவரைக்கும் வசனத்துல அறிஞ்சு உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதின் படி அந்த மகா உபத்திரம் 1912-14 ஏதோ மத்தியில எங்கேயோ ஒரு இடத்துல வந்துரும். அது 1914 அக்டோபர்ல கண்டிப்பா முடியும், புரஜாதியாருடைய காலத்தோட அது நிறைவாகும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இது எப்ப சொல்றாரு அவரு, 14 முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால சொல்லும் போதே இந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்போ இந்த மகா உபத்திரம் ரொம்ப அதிகமாக உச்சக்கட்டத்தை நோக்கி போகும் போது நமக்கு என்ன தெரியும்னா, எல்லா விதத்திலையும் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள், அமைப்புகள், டிரஸ்டுகள், அது பேங்க்ஸா இருந்தாலும் சரி, அது இன்சூரன்ஸ் கம்பெனிஸா இருந்தாலும் சரி, எதுவாகட்டும் இந்த மகா உபத்திரத்துல தப்பிக்க போறதில். இதுதான் இந்த ஆச்சரியமான ஒளியில நாம கற்றுக்கொண்டு அதன்படி விசுவாசிக்கிற ஒரு காரியம். இதுல துளி கூட நமக்கு சந்தேகம் இல்ல. சோ இது நாம அறிஞ்சிருக்கிறோம் பாருங்க. இது நமக்கு ரொம்ப 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 இந்த வார்த்தை, அது நீங்க கண்டிப்பா தமிழ்ல படிச்சு பாருங்க. அந்த பரிசு தாவியில 7வது தூதனுக்கு தேவன் வெளிப்படுத்து எப்படி உண்மை புரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, in harmony with these anticipations. So இவைகளெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோங்களா இல்ல, இதோட சம்பந்தப்பட்டு we expect that when the financial storm shall sweep over Christendom. அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை financial storm, பொருளாதார புயல், பொருளாதாரத்தில் என்ன இது கிளம்பும், புயல் கிளம்பும். இந்த வார்த்தை 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் பேப்பர்ல இருந்துச்சு ஹெட்லைன். அங்க கூட என்ன ஆயிருக்குன்னா பினான்சியல் ஸ்டார்ம் வந்துச்சு, அதாவது அமெரிக்காவில பொருளாதார புயல் வீசிட்டு இருக்குது. எப்ப எழுதுறாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுது. இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை இந்த பொருளாதார புயல் வந்து சந்திக்கும் போது இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை பிசினஸ் வியாபாரம் அண்ட் பேங்க்ஸ் வங்கிகள் அண்ட் இன்சூரன்ஸ், அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ், அதாவது சொத்து பத்துகள் எல்லாம் வில் ஆல் கோ டவுன் டுகெதர். இதெல்லாம் என்ன ஆயிடும், ஒட்டு மொத்தமா கீழே போகும். இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள் இது எவ்வளவு உண்மை, அப் டு டேட் நம்ம பார்த்தோம்னா கடந்த 2 மாசம் பேப்பர் எடுத்து ஒருவேளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, யாராவது பண்ணணும்னு தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமக்கு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும், சிலருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பண்ணலாம் சகோதர சகோதரிகள், எத்தனை பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு, எத்தனை ஜனங்கள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தாங்கள் பேங்க்ல போட்டது அப்படியே போயிருக்கு, எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் க்ளோஸ் ஆயிருக்காங்க கடந்த 2 மாசம் பாருங்க. நமக்கு அதிகம் பாதிப்பு இல்ல, உலக முழுக்க பாதிப்பாயிட்டு இருக்கு. இந்தியா தேவன் பயங்கர கிரேஸ் காமிச்சிருக்கிறார், நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்தியாவில மாத்திரம் அந்த பேங்கிங் சிஸ்டம், வங்கிகள் செயல்படக்கூடிய அந்த விதம் அவ்வளவு ரொம்ப ஞானமா செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கால இருந்துட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற பேங்க்ல இருக்கிற ஜன பேங்க் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வராங்க. எதுக்குன்னா, நீங்க எப்படி இந்த வங்கிகளை ஒரு கட்டுக்கோப்புக்கா வச்சு இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அந்த பினான்சியல், அதாவது பொருளாதார அடிப்படையில வீழ்ச்சி காணாம நீங்க காப்பாத்திருக்கிறீங்க, நீங்க எந்த விதமான முறைகள் கையாளுறீங்கன்னு கத்துக்கொள்றதுக்கு அமெரிக்கால இருந்துட்டு அந்த அதிகாரிகள் இங்க வந்து நம்ம கிட்ட கத்துக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. ஒருவேளை நாம் என்ன சொல்லலாம், ஒருவேளை கஸ் பண்ணி சொன்னோம்னா, இங்க தான் அறுவடை வேலை கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு, ஒருவேளை தேவன் ஒரு கிருபை ஒரு இரக்கம் காமிக்கலாம். ஆனா பிரதர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வார்த்தையை பார்க்கும்போது, கிளியரா சொல்றாரு பாருங்க, எப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த அந்த உச்சக்கட்டத்தை நெருங்க நெருங்க அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பாருங்க. என்னென்ன சொல்றாரு, பிசினஸ், எத்தனை ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன ஆயிருக்குது, இன்னைக்கு எவ்வளவு கோடீஸ்வரர்கள் ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், பிசினஸ் பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வில் கோ டவுன் டு தட் போகும், இது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில என்னன்னா, இந்த மாதிரி உபத்திரவங்கள்ல மாற்றும் போது என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த மாதிரி அமைப்புகள்ல தங்களை இணைத்துக் கொண்டு அதையே நம்பியே தங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டு ஜனங்களுடைய இருதயம் கண்டிப்பா நொறுங்கி போயிடும். ஏனென்றால் அவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு பரலோகத்திற்குரிய பொக்கிஷங்கள் எதுவுமே இல்ல. இவங்க இது வரைக்கும் எங்கதான் சேர்த்திருக்காங்க பொக்கிஷம், சோ இந்த அமைப்புகளை தான் சேர்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக அங்க இருக்கும். அப்போ இதுல இன்னும் கொஞ்சம் பேசுறாரு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும் போது இதுல நிறைய வகையான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, அதுல ஃப்ரேட்டர்னல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிகள் எப்படின்னா, இதுதான் முதல்ல உலகம், அப்படின்னா எல்லா கம்பெனியும் கண்டிப்பா ஒழுகும். ஆனா இந்த ஒரு விதமான இன்சூரன்ஸ் என்னன்னா, இவங்க முதல் எல்லாம் போட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கணக்கு அசஸ்மெண்ட் கெஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஓபன் பண்ணிடுவாங்க, சிலர் எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுத்துருவாங்க, சிலர் கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி வச்சிருவாங்க, சிலருக்கு பணம் இங்கிருந்து எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வச்சுக்குவாங்க, இவங்க கேட்கும் போது இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இவங்களும் சொந்தமா என்ன பண்ணல பணம். ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த கம்பெனியை நம்பி நிறைய பேரு பணம் போட்டவங்க கம்மியாயிடுவாங்க, சரிங்களா? பணம் கொடுக்கறவங்க கம்மியாயிடுவாங்க, மெம்பர்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும், இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிடுவாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க கம்மியாயிடுவாங்க. ஆனா ஏற்கனவே இவங்க நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் இவங்க என்ன பண்ணிடணும், பணம் கொடுத்தாங்க. அப்ப இவங்க கிட்ட என்ன இல்ல, ஏன்னா இவங்களே எதை வச்சுதான் செயல்பட்டு இருந்தாங்க, புதுசு புதுசா சேர்றவங்க அவங்கள வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதான் ஃப்ரேட்டர்னல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களுக்குன்னு ஒரு சொந்த என்ன சொல்லலாம் அந்த முதலீடு, கரெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இல்ல, ஆனா சில கணக்கு, அதாவது ரொம்ப ஞானமா சில விஷயங்களை கெஸ் பண்ணி அனுமானிச்சு அங்கிருந்து வரதை இங்க போட்டு இது எடுத்து அங்க போடு இப்படி எல்லாம் செய்யற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி மகா உபத்திரத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்ப அதனுடைய உச்சக்கட்டம் போகும் பொழுது கண்டிப்பா இந்த அமைப்புகள் எல்லாம் விழுகும். அப்ப ஜனங்களுக்கு இந்த அமைப்புகள் இனிமேல் என்ன போயிடும், நம்பிக்கை போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும் போது இந்த அமைப்புகள்ல யாரும் வந்து சேர மாட்டாங்க, யாரும் வந்து சேராத பட்சத்துல ஏற்கனவே இந்த அமைப்புகள்ல தங்களுடைய முதலீடு போட்டிருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப நஷ்டம் ஆயிடுவாங்க. அத இது முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் முதலீடு போட்டிருக்கிற கம்பெனிஸ் என்ன ஆகும், அது போகும். இது ஒண்ணுமே இல்ல, கடந்த 2 மாசம் 3 மாசமா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டிவில எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் இதுதான் நியூஸ். நம்ம அந்த காலத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ அந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து அனைத்துமே அங்க அழிவது நமக்கு உறுதியாக தெரியுது. அப்போ இதனால நம்ம என்னதான் சொல்றோம்னா, ஈச் ஒவ்வொருத்தரும் therefore must decide for himself his wisest course. அப்போ இந்த விஷயங்கள்ல நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகள், அது ஒரு வகையில பொருளாதார செல்வமா இருந்தா கூட, எந்த தாளந்து தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல உக்கிரான காரணம் நாம இருப்பதற்கு நாமளே நம்ம முடிவுகளை நாம அங்க எடுக்கணும். ஆனால் இப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமா, பட் நன் ஆஃப் தி நியூ கிரியேஷன், ஆனா புதிய சிருஷ்டிகள ஒருத்தரும் இனிமே இந்த மாதிரி உலகத்தின் மேல வரப்போகிற, அதாவது எதிர்காலத்துல நடக்க போகிற அசம்பாவிதங்களுக்காக பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்க. நன் ஆஃப் தி நியூ கிரியேஷன் கண்ட்ரோல்ட் அண்ட் கைடட் பை ஃபெய்த் இன் தி லார்ட், தங்களுடைய கர்த்தர் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிறதுனால அதனாலதான் அவங்க இயக்கப்பட்டு வராங்க. அப்படி இயக்கப்பட்டு வருகிறவர்கள் will feel such a trepidation in respect to the features as would bring fear to their, அவங்களுடைய இருதயத்துக்கு இந்த மாதிரி காரியங்கள் என்ன ஆகாது, பயங்களை அங்க கொண்டு வராது. சோ அப்போ நம்ம சொல்ல விரும்புற காரியங்களை இந்த விஷயமா தான் அங்க இருக்குது. சரி, அப்போ இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இப்பதான் கேள்வி நமக்கு வரும், முக்கியமான கேள்விகள், இஸ் இட் ரைட் ஃபார் தம் டு பி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டிஸ். அப்ப இந்த அமைப்புகள்ல புதிய சிஷ்டிகள் ஒரு அங்கத்தினராக இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அங்க முக்கியமானதாக அங்க வருகிறது. சோ இந்த அமைப்புகள் எப்படி செயல்படுது அது நம்ம பார்க்கும் போது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எவ்விதமான காலகட்டம் அது நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது தான் அப்போ புதிய சிருஷ்டிகளுக்கு அந்த முக்கியமான கேள்வி மனசுல வருது. சரி, அப்ப இந்த அமைப்புகள்ல ஒரு அங்கத்தினராக நம்ம இருப்பது நல்லதா கெட்டதா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, ஒருவேளை அந்த பதில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒருவேளை அந்த அமைப்புகள் பரஸ்பர லாபத்திற்காக மாத்திரம் இயங்கக்கூடிய இந்த மாதிரி சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆகும், அல்லது ஒரு சங்கங்கள், ஊழியருடைய சங்கங்கள், ட்ரஸ்ட் இவைகளாகவோ இருந்தாலும் நாம என்னதான் பண்ண முடியும், சேரலாமா கூடாதா, அங்கத்தினரா இருக்கலாமா கூடாதா? பிரதர் அருமையா பதில் சொல்றார், We have nothing to say against this. இந்த அமைப்புகளுக்கு விரோதமா சொல்றதுக்கு நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை, இந்த அமைப்புகளுக்கு விரோதமா சொல்றதுக்கு நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே எதின் அடிப்படையில தான் இயங்குதுன்னு பார்த்தோம்னா நல்லா நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரர், அந்த புதிய சிஷ்யனுடைய அந்த தெளிந்த ஞானத்துல அந்த விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். சோ எதையுமே அந்த ஒரு தெளிவான ஞானத்துல தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய நியாயங்கள் பார்க்கணும். எப்பொழுதுமே ரெண்டு சைடு இருக்கக்கூடிய நியாயங்கள் பார்த்து, சூழ்நிலைகள் பார்த்து, இவைகளுக்கு மத்தியில தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது, சோ அந்த ரீதியில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அமைப்புகள்ல சேரலாமா வேண்டாமா, அங்கத்தினரா இருக்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லும் போது அங்க பிரதர் நமக்கு ஆலோசனையாக சொல்வது என்னன்னா, இந்த அமைப்புகளுக்கு விரோதமா நம்ம எதுவுமே சொல்றதுக்கு நம்ம இடத்துல இல்ல. ஏனென்றால் இந்த அமைப்புகள் அனைத்தையும் சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இயங்குகின்றன. அப்படித்தான் அந்த அமைப்புகள் தங்களை அங்க சொல்லிக் கொள்ளுது. அப்போ நாமும் கூட சட்ட திட்டங்களுக்கு கீழ்படியக்கூடிய ஜனங்களா தான் இருக்கிறோம். சோ அப்போ தனிப்பட்ட வகையில நம்ம பார்க்கும் போது நியாயமா நீதியின் பணியை பார்க்கும் பொழுது இந்த அமைப்புகளுக்கு விரோதமா நம்ம எதுவும் சொல்றதுக்கு அங்க நமக்கு அங்க எந்த விஷயம் நமக்கிட்ட இல்ல. ஆனாலும் நாம இறுதியா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த ஆலோசனை ஒரு புதிய சிஸ்திக்கு என்னதான், அவர் ஓன் சாய்ஸ் அண்ட் அவர் அட்வைஸ் டு அதர்ஸ். சோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சகோதரர் தான் எழுதுறார். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நம்ம முக்கியத்துக்கணும். அவர் ஓன் சாய்ஸ், நாம் எது தேர்ந்தெடுக்கிறோம். அதே சமயத்துல அவர் அட்வைஸ், நம்மளுடைய ஆலோசனை என்னன்னா, புரியுதுங்களா, நாம் இதுதான் தேர்ந்தெடுக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அதைத்தான் உங்களுக்கு என்னவாக சொல்றோம், ஆலோசனையாவது. சோ இதெல்லாம் இப்படி எல்லாம் பாக்குறோம். ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயம், சூழ்நிலைகளே, வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணும் போது நம்ம என்ன, நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோம்னா, நாம் என்ன உங்களுக்கு ஆலோசனையா கூறுறோம்னா, so far as it will practically apply to their cases, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சூழ்நிலையின்படி அமைகிற பிரகாரம், இட் வுட் பி டு ஸ்டாண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஹியூமன் ஆர்கனைசேஷன்ஸ். மாம்சத்தின்படி மனிதனுடைய ஞானத்துல உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகள்ல இருந்தும் விடுபட்டு இருப்பது நல்லது. யுனைடெட் ஒன்லி டு தி லார்ட் அண்ட் டு தோஸ் ஹூ ஹாவ் ஹிஸ் ஸ்பிரிட். நம்மளுடைய ஐக்கியம், நம்முடைய உறவுகள், நம்முடைய நம்பிக்கை எல்லாமே நம்முடைய கர்த்தர்கிட்ட மாத்திரம், அது மாத்திரமல்ல அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்களிடம் மாத்திரம் இருக்கட்டும். வேற மாம்ச பிரகாரமான அமைப்புகள் அந்த மாதிரி காரியங்கள்ல இல்லாமல் இருப்பது நன்மை. இதுதான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம், நாம் உங்களுக்கு ஆலோசனையா கூட அங்க சொல்லுகிறோம். சோ இதுதான் இந்த விஷயத்துல அமைப்புகள் விஷயத்துல சகோதரர் நமக்கு அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் கூட இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு வகையில பார்க்கும்போது சில நல்ல நோக்கங்கள் காத்தா இயக்கப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னபடி ரொம்ப முக்கியமா இப்போ இந்த ஊழியர்களுடைய சங்கங்கள் பாருங்க, அது சாதாரண மூட்டை தூக்குற ஒரு சங்கமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய மில்லில் இருக்கக்கூடிய சங்கமா இருந்தாலும் சரி, இந்த சங்கங்கள் நன்மையான நோக்கங்களோட தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் எப்ப வந்தாங்க அப்படின்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருக்கு பாருங்க, அந்த சமயத்துல தான் இந்த ஊழியர்களுடைய முழு அந்த உரிமைகளும் என்ன ஆயிடுச்சு, பறிக்கப்படுச்சு. பாட்டாளிகளுடைய உரிமை எல்லாம் பறிக்கப்பட்டு அந்த முதலாளிகள் முதலாளித்துவம் இருந்துச்சு. சோ இது ரொம்ப கஷ்டமானதுக்கு அப்புறம் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் வெடிச்சு அந்த தேசமே ஒண்ணு இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாட்டாளி மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக இந்த அமைப்புகள் வந்தது. இந்த அமைப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நியாயமா பாடுபடுகிற ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய கூலி எல்லாம் போச்சு. சோ அதெல்லாம் நன்மையான காரியம் தான், சோ நல்லதுதான் செஞ்சாங்க இவங்க. ஆனாலும் நம்ம ஏன் இவைகள்ல இருந்து விடுபட்டு நிற்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த அமைப்புகள் என்னதான் நன்மை செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமா பார்த்தோம்னா அவைகள் நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடியதாக இருக்கு, நம்ம மேல சில நிர்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு அமைப்புக்குள்ள இருந்தா கண்டிப்பா அமைப்புடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம என்ன ஆயிடணும், கரெக்ட். ஆனா புது சிருஷ்டிகளுக்கு சொல்லும் பொழுது நீங்க மனுஷங்களுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னா, மனுஷங்களால வந்துட்டு அமைப்புகளுக்கு கூட என்ன, அதெல்லாம் அர்த்தம் தான், எல்லாம் ஒரே உள்ளுக்குல எல்லாம் சேருது. அப்போ இந்த மாதிரி சில ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இந்த காரியங்கள்ல வந்து நம்ம அங்க இருக்க வேண்டாம் சொல்றோம். ஒருவேளை பிரதர் சொல்றார், ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றார், நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசம் அல்லது இடம் சூழ்நிலை இந்த மாதிரி அமைப்பினுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இதை வந்து நம்ம எங்க அதிகமா பேச முடியாது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரஷ்யாவில் பேச முடியாது. ரஷ்யாவில என்னதான் பாக்குறோம், இந்த அமைப்புகள் தான் கொடி கட்டி இருக்கு. அது மாதிரி சில முக்கியமான தேசங்கள் இந்த அமைப்புகள் சொல்றது தான் என்ன மாதிரி ஆயிட்டு இருக்குது, சட்டம் மாதிரி ஆயிட்டு இருக்கு, சரிங்களா. இல்லாட்டி நாம ஒரு ஏதோ ஒரு கம்பெனி இல்ல ஏதோ ஒரு முக்கியமான
இடத்துல வேலையா இருக்கும் போது இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள நாம இயங்கலாம். அந்த அமைப்பு தான் இந்த நம்மளை எல்லாம் ஆதிக்கம் படுத்திட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்க என்ன ஆலோசனை சொல்றோம்னா, இதெல்லாம் நாம ஏன் பாக்கணும், இதெல்லாம் ஏன் நம்ம பாக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்றத நாம ஏன் பாக்கணும்னா, அந்த விஷயங்களை நாம எப்படி பார்க்கணும், அதுல இருந்து அவர் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் சொல்ற, ஒருவேளை நீங்க இந்த மாதிரி சில ட்ரஸ்ட் இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் சகோதரர்கள் அப்படின்னா, பிரதர் சொல்ற, நீங்க அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய சந்தாவை கரெக்டா கொடுங்க. ஒருவேளை நீங்க அந்த அமைப்புல அங்கத்தினரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்கல்ல சந்தா, அதை கரெக்டா கொடுங்க சரிங்களா. அப்புறம் அந்த அந்த அமைப்புக்குள்ள நீங்க அங்கத்தினரா இருந்தா அந்த அமைப்பு போடுற சட்டத்தீங்களுக்கு கட்டுப்படுவீங்களா இல்லையா, அது மாதிரி ஒழுக்கமா கட்டுப்பட்டு நடங்கும். ஆனா கூடுமான வரையிலும் அந்த அமைப்புல அங்கத்தினரா மாத்திரம் ஆயிட வேண்டாம். என்ன மாதிரி ஐடியா புரியுதுங்களா, இவங்களை விட்டு நம்ம உடைய நிக்க முடியாது அப்படின்னு இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, மாதம் மாதமா வாரம் வாரமா சந்தாவா கரெக்டா கொடுங்க, அவங்க போடுற சட்ட திட்டங்களுக்கு கரெக்டா கீழ்படிங்க. ஆனா உங்களை நீங்க வந்து மெம்பர் ஆயிக்கங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க, மெம்பர்ஷிப் மாத்திரம் வேணும், ஏன்னா பியூட்டிஃபுல் அறிவிப்பாரு. அப்ப இதுல என்ன அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இப்படி யாராவது செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை ஒரு அமைப்பு வந்து நம்மகிட்ட கேக்குது, சார் நீங்க மாசம் மாதம் சந்தா வாங்கிக்கங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், ஆனா மெம்பரா மாத்திரம் இல்ல. அவர் என்ன சொல்லுவார், சார் இதெல்லாம் மெம்பர் தான் சார் செய்வாங்க, பரவாயில்ல நான் மெம்பர் ஆகல ஆனா இதெல்லாம் நான் செய்யறேன் நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன அங்க வெளிப்படும்னா, அப்போ இந்த நபர் தன்னுடைய சுய நோக்கத்துக்காக நம்ம அமைப்புல சேராம சேர்வதை தவிர்க்கவில்லை, அவர் இந்த அமைப்புக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்யறாரு, ஆனா அவர் இருக்கிற கொள்கையின்படி அவர் இந்த அமைப்புல இருந்து விடுதலை நினைக்கிறார். சோ அது நன்மையா தான் இருக்கும், இந்த மாதிரி நீங்க செய்யலாம். இல்ல ஒருவேளை மெம்பர்ஷிப் ஆயத்தா ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, மெம்பர்ஷிப்பா இருந்தா தான் உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும், இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து, அது இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல மாதிரி வேற ஏதாவது இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரஸ்ட் இல்லாட்டி சங்கங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க சேர்வதை தடுக்கிற மாதிரி வேத வசனங்கள் எதுவுமே அங்க இல்ல. ஆனா அங்கே கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது மெம்பர்ஷிப் தான் முக்கியம்னு கேட்டா வி நோ ஆஃப் நோ கமாண்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஷிப் scripture or other reason why they should abstain from membership. So இந்த மாதிரி ஒரு அங்கத்தினராகும் விஷயத்திலிருந்து விலகுவதற்கு சாதகமா நம்ம இடத்துல ஒரு வசனமோ ஒரு காரணமோ அங்க இல்ல. அப்போ let them join under such circumstances, அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க சேரட்டும், and pay their dues regularly, அவங்களுடைய பங்கு அவங்க வணக்கம் போல செலுத்தட்டும், பட் அவாய்ட் அப்படின்னா தவிர்க்க, அங்க எதை தவிர்த்துருங்க, அட்டண்டன்ஸ் அட் மீட்டிங்ஸ், அந்த அமைப்புகள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் போட்டு கொள்கைகள் பரப்புறது அவங்களுக்காக குரல் கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மீட்டிங்ஸ் வெளியே வந்துருங்க. அன்லஸ் அட் சச் டைம்ஸ் எஸ் தே ஹாவ் ரீசன் டு பிலீவ் தே குட் கிவ் அ வேர்ட் இன் சீசன் தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் இன் தி ப்ராப்பர் டைரக்ஷன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அதர். ஒருவேளை அந்த மாதிரி மீட்டிங் இல்ல உங்க கருத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த மாதிரி சமயத்தில் மாத்திரம் அந்த மீட்டிங் என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. மற்ற சமயத்துல அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அங்க விட்டுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. சோ இதுதான் இந்த அமைப்புகள் பத்தின விஷயத்துல ஒரு புதிய சிஷ்யனுடைய நிலைப்பாடாக அந்த சகோதரன் நமக்கு ஆலோசனையாக கூறுகிற விஷயம். சோ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இந்த அமைப்புகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு காலகட்டம் நமக்கு நல்லா தெரியுது. இவைகள் அனைத்துமே ஒரு வியாபார நோக்கத்துல செயல்பட்டாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அங்க செயல்படுது. சில சமயங்கள்ல சில தனிப்பட்ட சூழ்நிலைகள்ல அது நமக்கு சரியா கூட அங்க படுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்னன்னா, புதிய சிருஷ்டிகளே இந்த எதிர்காலத்தை பத்தின பயம் அவங்களுக்கு இருக்காது, இருக்க தேவையில்லை. இவங்களுடைய நம்பிக்கை முழுக்கம் தேவனே வந்து அவங்களுக்கு அங்க கோட்டையாக அங்க அரணும் கோட்டையுமாக இருக்கிறார், அவங்களுக்கு அந்த பயம் இல்ல. அதனால கூடுமான வரையிலும் இந்த மனித சங்கங்கள் அமைப்புகள்ல இருந்து நாம விடுபட்டு இருப்பது நல்லது. அதைவே தான் நாம் தேர்வு செய்கிறோம், அதைவே தான் மற்றக்கு ஆலோசனையாக கூட அங்க இருக்கிறோம். சில நிர்பந்தமான சூழ்நிலைகள்ல இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆலோசனைகள், அவங்க மெம்பர்ஷிப் இல்லாம இந்த அமைப்புக்குள்ள அவங்க இயங்கலாம். அந்த அமைப்பு தங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறதோ அதை மாத்திரம் கொடுத்துட்டு, ஆனா நாம் எதிர்பார்க்கறது அந்த அமைப்புல மெம்பர் ஆகக்கூடாது, அதுல நாம ஸ்ட்ராங்கா நிக்கலாம். சோ இந்த காரியங்கள் நம்ம அங்க பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா நான் ஒரு சின்ன சப்ஜெக்டிங் தள்ளி ஜம்ப் பண்ணி போறோம், ஏன்னா அது வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.
இதோடு சம்பந்தப்பட்டு வர பகுதியை மாத்திரம் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பேசுறோம். என்ன இருக்கிறாருன்னா, சோசியல் அப்ளிகேஷன்ஸ். இந்த சமுதாயத்துல புதிய சிருஷ்டிகளுக்கு சில கடமைகள் அங்க இருக்கு. இப்ப உதாரணமா, நம்ம புது சிருஷ்டி ஆன உடனே நம்முடைய மாம்சம் மறிச்சதாக கூட நம்ம கருதுகிறோம். இந்த பூமிக்குரிய விஷயங்கள்ல பொறுப்புகள் எல்லாத்துலயும் நம்மளை குடும்பம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், விடுவிச்சு கொண்டு பரலோகத்துக்குரிய விஷயங்களை நம்ம அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதுல நம்ம இணைத்துக் கொள்ளுகிறோம். சோ அப்ப பழைய விஷயங்களை நமக்கு முன் போல ஒரு ஈடுபாடு இருப்பதில்லை. நம்ம இந்த ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறவங்களோடு இருக்க சிந்தையில வழி நடத்துற காரியங்களோடு நம்ம இணைச்சுக் கொள்றது வழக்கமாக அங்கு இருக்குது. சோ இப்படி இருக்கும் பொழுது அப்போ நிறைய புதிய சிருஷ்டிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இந்த சமயத்துல வித் மெனி தி குவஸ்டின்ஸ் அரைசஸ். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நிறைய புது சிருஷ்டிகளுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, டு வாட் எக்ஸ்டென்ட் ஷுட் த நியூ கிரீச்சர் ஹூ ஹேவ் ரெக்கன்ட் தெம்செல்ஃப் டெட் டு எர்த்லி மேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த பூமியினுடைய காரியங்களுக்கும் அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தங்களை மறித்தவர்களாக எண்ணக்கூடிய புதிய சிருஷ்டிகள் எந்த அளவுக்கு still keep up association with their friends according to flesh, the unconsecrated. எந்த அளவுக்கு மாம்ச பிரகாரத்தின்படி தங்களுடைய பழைய நண்பர்கள் கிட்ட, பழைய உறவினர்கள் கிட்ட, உடன்படிக்கை செய்யாதவங்க கிட்ட உறவு முறைகள் வச்சுக்கலாம். இந்த கேள்வி இருக்குங்களா இல்லையா? இருக்கு. என்னுடைய பழைய நண்பர்கள் பார்க்க போது ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வரும், இவங்கிட்ட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம், நல்லதா மாட்டிக்குவோமா, பயம் வருது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க உலகத்தின் அவங்களுக்கு நம்மளுடைய நம்மளை பத்தி என்னதான் தெரியும், பழசுதான் தெரியும். இந்த ஒரு புது மாற்றம் அவங்களுக்கு தெரியாது. சோ அப்போ நம்முடைய பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கான்சன்ட்ரேட்டட் இல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தேவனி விஷயம். சோ இவங்களுக்கு பார்த்தா இவங்ககிட்ட நாம எந்த அளவுக்கு உறவு வச்சுக்கலாம். சோ இந்த கேள்வி எல்லா புதிய சிருஷ்டிகளுக்கும் அங்க வருது. அப்போ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரதர் சொல்றாரு, This is a matter which deserves the serious and cheerful attention of each individual. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காரியத்துல ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கவனத்தை தெளிவா செலுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சூழ்நிலை. ஆமா, கண்டிப்பா பாருங்க, நோ டூ ஆர் சர்க்கம்ஸ்டான்ஸ்ட் எக்ஸாக்ட்லி அலை. இதுல யாருக்குமே ஒரே மாதிரியான சூழ்நிலை வருவதில்லை. ஒரு சகோதரனுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா. அவங்க பக்கத்து வீட்டு அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். சோ ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு டிபெண்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சகோதரனுக்கு வேற மாதிரி இருக்கலாம். என்ன, தன்னுடைய பழைய ஃப்ரெண்டே வந்து எஜமானா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான், உதாரணம் தான் சொல்றேன். என்னன்னா, இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அங்க இருக்குது. சோ அப்போ என்ன பண்ணலாம் நாம? சோ ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சர். இப்ப நம்ம நம்முடைய அப்போஸ்தலர் நமக்கு அவங்க என்னதான் சொல்றாங்கன்னா, வி டூ நாட் கம்பெனி வித் ஈவில் டூயர்ஸ். நமக்கு வேத வசனங்கள்ல நம்முடைய சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் என்னதான் சொல்றாங்கன்னா, தீமை செய்பவர்களோட உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா. தீமைய வந்துட்டு சேர்ந்துட்டு அதுலயே உழண்டுட்டு இருக்கிறவங்க கூட அவங்க நண்பர்களா இருந்தா கூட என்ன பண்ண வேண்டாம், அது நமக்கு கிளியர் வசனம். இது ரொம்ப நன்மையும் கூட. எந்த வகையில நன்மைனா, இப்படிப்பட்ட நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், சேர வேணாம். அவங்க என்ன செய்யறாங்க, தீமை செய்யறவங்களா இருக்கிறாங்க. அது நல்ல தயனா நமக்குள்ளே கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ரொம்ப தூங்கிட்டு இருப்பாரு, சில சமயங்களா ரொம்ப வேகமா எந்திரிச்சுட்டு அவ்வளவுதான் புதிய சிருஷ்டியை நாக் அவுட் பண்ணிடுவார். ஒரே அடி புது சிருஷ்டி அப்படியே பழைய மனுஷன் இருக்குது. மாம்சம் ஜென்ம சுபாவம். சோ இந்த ஜென்ம சுபாவம் மீண்டும் பலன் அடைவதற்கு இந்த மாதிரி ஆட்களை நம்ம விளக்குறது நன்மை இல்லைங்களா. ஏன்னா தீமை செய்வர்களோடு இருந்தா தான் இந்த மாம்சத்துக்கு ஜென்ம சுபாவத்துக்கு பழைய மனுஷனுக்கு பெரிய வாய்ப்பு. சோ இந்த தீமை செய்வர்கள் நண்பர்களா இருந்தாலும் கூட அவங்களை விட்டு விலகி இருந்தோம்னா நமக்கு அது நன்மை தான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கணும்னு சொல்றாங்களோ அந்த சூழ்நிலையில நம்ம தக்க வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்ற வசனத்துல, பிலிப்பியர் 4:8 வசனப்படும், பாருங்க. அப்போ இவைகள் தான் நாம் சிந்திக்கணும் பொழுது, ஒருவேளை இந்த மாதிரி தீமை செய்கிறவர்கள் நண்பர்களாக உறவினர்களாக மூன்றாவது ஆளா இருந்தா கூட அவங்களை விட்டு விலகுவது நமக்கு நன்மை தான். சரி, அப்போ மற்ற விஷயம் மற்றவங்க நல்ல நண்பர்கள், தீமை செய்யாத நண்பர்கள், உறவினர்கள், இவங்க கூட நம்ம ஆனா அன்கான்சன்ட்ரேட்டட் எவ்வளவு நேரம் செலவு பண்ணலாம். இப்படி சொல்லும் போது ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, நம்ம நம்மளுடைய சொந்த ரத்தம், குடும்ப உறவினர்களே, இவங்க கூட நம்ம ஓரளவுக்கு நம்முடைய ஐக்கியம் வைக்கிறதே அங்க நன்மை தான். அது தப்பு இல்ல, செய்யணும். நாம் அவங்கள முற்றிலும் என்ன பண்ண முடியாது, முற்றிலுமே பார் பண்ண முடியாது. போயிடுங்க, நான் புது சிருஷ்டி, நீங்க வேணாம். சொந்த அண்ணன் அவர் சத்தியமே கேட்கல, போங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு அறிவுறுத்தல் தேவனுடைய வார்த்தையில இருந்துக்குன்னா, சாதாரண உலக ஜனங்கள் கிட்ட கூட நாம் என்ன காண்பிக்கணும்? அப்ப நம்முடைய சொந்த ஜனங்கள், சொந்த ரத்தம் இல்லைங்க, நட்சத்தின் படியான உறவினர்கள் கிட்ட கூட அந்த குவாலிட்டி நம்ம அங்க காண்பிக்கணும். அது ரொம்ப நன்மை தான், அது செய்யணும். ஆனா எந்த லெவலுக்கு செய்யணும் தான் கேள்வி. அது செய்யணும், பட் எந்த லெவலுக்கு செய்யணும்? ஆனா இங்க என்ன பிரதர்ஸ் கேக்குறாங்கன்னா, ஒரு கேள்வி போட்டா நமக்கு அது வரும், நம்முடைய விசுவாச வீட்டாரை விட இவங்களை அதிகமா நேசிக்கலாமா? அதுதான் கேள்வி. அப்போ அந்த மாதிரிதான் நம்ம இந்த மாதிரி வருது. என்னன்னா, அவங்களை நம்ம நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், ஓரளவுக்கு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம், ஆனா ஓரளவுக்கு தான். அது கூட எந்த அளவுக்குன்னா, புதிய சிருஷ்டிகளை விட நம்ம என்ன பண்ண முடியாது, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம அன்பு செலுத்த முடியாது. விசுவாச வீட்டார் காட்டிலும் நம்முடைய மாம்ச பிரகாரமான சொந்த ஜனங்கள்கிட்டே நம்ம என்ன செய்ய வேண்டாம், முடியாது. அதிக அன்பு காண்பிக்கிறது நல்லதல்ல, இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, நல்லதல்ல. ஒரு புதிய சிருஷ்டிக்கு இந்த விசுவாச வீட்டாருங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் அங்க இருக்கு. விசுவாச வீட்டார்னா ஒரு குடும்பம், விசுவாச. சோ நமக்கு ரெண்டு குடும்பம் இருக்கு இப்போ எல்லாருக்குமே. இங்க விசுவாச குடும்பம் ஒண்ணு இருக்கு, மாம்ச பிரகாரம் ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க அன்கான்சன்ட்ரேட்டட், இவங்க கான்சன்ட்ரேட்டட் இல்லைங்களா? அப்ப இந்த விசுவாச குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் காட்டிலும் இந்த மாம்ச பிரகாரம், அது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அத்தை மாமா மருமகன் மருமகள் எல்லா லிஸ்ட்ல ஒண்ணுதான். அப்படி இருந்தா அவங்க என்ன நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். உலக ஜனங்களையே அன்பா பார்க்க தேவன் சொல்லும் போது கண்டிப்பா இவங்க மேலே நம்ம என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும் கண்டிப்பா. ஆனா எதற்கு மேல் இல்லைன்னா, விசுவாச குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி மூத்த சகோதரன் இளைய சகோதரர் இவங்களை மேல காட்டுறதை விட அதிகமாக நம்ம அங்க காட்டுவது அது தப்பா இருக்கும். அதான் சொல்றேன், நெக்ஸ்ட் டு தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் ஷுட் கம் அவர் மோர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். இந்த விசுவாச குடும்பத்துக்கு அடுத்தபடியா தான் நம்முடைய உறவினர்கள் கூட அங்க வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதைத்தான் கர்த்தர் இயேசு நமக்கு அவருடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சுட்டு அங்க போயிருக்கிறார். அந்த விசுவாச வீட்டார்னு சொல்லும் போதே அந்த அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா, இவங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ள யார்த்தா இருப்பாங்க, ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களா, ஒரே குடும்பத்தை. சோ அப்போ எல்லாத்தையும் ஒரு என்னது ஓலைக்குள்ள அவங்க வைக்கிறாருனாவே என்ன அர்த்தம், அவங்க எல்லாம் யார், ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு குடும்ப அங்கங்கள். அப்படித்தான் நம்ம கூப்பிடுறாரு. நீங்க விசேஷமாக யாருக்கு செய்யுங்க, விசுவாச உங்க குடும்பத்துக்கு செய்யுங்க, அது உங்க குடும்பம். அதுதான் அவங்க சொல்றாரு. அது மாத்திரம் இது எப்படி இந்த விசுவாச வீடுங்கிறது ஒரு குடும்பங்கிறது நம்ம ரொம்ப ஆழமான பாயிண்டா இருக்கு. எப்படி நம்ம இது பாக்குறோம் பாருங்க அப்படின்னா, இப்போ பஸ்காவின் நியமனம் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்தாரு. அந்த பஸ்காவை அவங்க என்ன பண்ணணும், அனுசரிக்கணும் வருஷம் வருஷம். ஆனா எப்படி அனுசரிக்க சொன்னாரு, தனித்தனி ஆளா ஒரு ஒரு ஆடா என்ன சொன்னாரு, ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அவங்க அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி, குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ அந்த பஸ்காவின் நியமனத்தை அவங்கவங்க எப்படிதான் கொண்டாடணும், அவங்கவங்க சொந்த குடும்பத்தோட கொண்டாடணும் இல்லைங்களா. அதே இப்படி சொல்லப்பட்ட அந்த நியமனத்தை கர்த்தர் இயேசு எப்படி அனுசரிச்சாருன்னா, இவர் அந்த மேல் வீட்டார்ல யார் கூட தான் போனார். அப்ப என்ன மீனிங் அர்த்தம், அதுதான் குடும்பம். கர்த்தர் இயேசுக்கு யார் தான் குடும்பம், அந்த 12 பேர் தான் குடும்பம். என்ன பியூட்டிஃபுல் அர்த்தம் பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு குடும்பம்ங்கிறது அவரை பேசியிருக்கிறாரு, தன் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஏன் இவர் போய் 12 அப்போஸ்தலர்கள் கூட மாத்திரம் போயிருக்கிறான்னா, அவருக்கு அதுதான் குடும்பம். ஏன்னா வசனத்துல நியமனத்துல இருக்குது, நீங்க ஒரு ஒரு குடும்பமும் குடும்பம் குடும்பமா அனுசரிங்க. அப்போ கர்த்தர் இயேசு தன் குடும்பத்தோடு தான் அங்க போய் சேர்க்கிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த விசுவாச வீட்டாருங்கிற வார்த்தை அது ஒரு குடும்பம்ங்கிறது நாம உணரணும். இதுதான் நமக்கு விசேஷமான அங்க குடும்பத்தினரா அங்கத்தினராக அங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல பாருங்க, இன்னொரு இடத்துல வேற மாதிரி நடந்திருப்பார். தன்னுடைய மாம்ச பிரகாரமான அம்மாவும் சகோதரர்களும் வந்து நிக்கிறாங்கன்னு என்ன சொல்லிட்டார், எனக்கு யார் அம்மா, எனக்கு யாரு அண்ணா, எனக்கு யார் தம்பி பாருங்க. அப்போ கிறைஸ்டுக்கு எதுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கிறார், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இல்ல கம்மியா கொடுக்கிறார், கொடுக்கிறார் ஆனா எப்படி கொடுக்கிறார், கம்மியா கொடுக்கிறார். அது நம்ம பார்ப்போம். தன்னுடைய விசுவாசத்துல தன்னோடு கூட இணைஞ்சிருக்கிறவங்கள தன் சொந்த குடும்பமா பார்த்து அவங்க கூட பஸ்காவை நியமிக்கிறார். ஆனா தன்னுடைய சொந்த மாம்சத்தின்படி இருக்கிற சகோதரர்கள் வரும்போது என்ன கேள்வி கேட்கிறார், எனக்கு யார் சகோதரன், எனக்கு யார் தாய், எல்லாம் நீங்க தான் அப்படின்னா இந்த விசுவாசத்தின்படி இருக்கிறவங்க தான். அப்போ அவங்கள கொஞ்சம் ஒரு லெவலுக்கு தான் அங்க வைக்கிறார். சோ அதே தான் புது சிருஷ்டிகள். இப்ப புது சிருஷ்டிகளுக்கு இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. தங்களுடைய மாம்ச பிரகாரமான பழைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தாரு, இவங்க கூட எந்த அளவுக்கு அவங்க வைக்கலாம், அன்பு செலுத்தலாம்னா, அன்பு செலுத்துறது அவசியம், நேசிக்கிறது அவசியமோ, நல்ல எக்ஸாம்பிள் அதுதான், நல்ல சாட்சி. ஆனா அது எதுக்கு மிஞ்சி போகக்கூடாதுன்னா, விசுவாச வீட்டாரைக்காக மிஞ்சி அங்க நாம போகக்கூடாது. அப்போ இந்த விஷயத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருமையா இருக்கு அந்த வாய்ப்பு. என்னன்னா இப்படி நாம சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, அப்ப நம்ம புது சிஷ்டியை தான் அதிகமா நேசிக்கணும், விசுவாச வீட்டார்த்தான் அதிகமா நேசிக்கணும், ஒரே மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா ஐக்கியம் வச்சுக்கொள்ளணும், மீதி எல்லாரையும் தள்ளி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அந்த பாலின வித்தியாசம் மறந்துடாதீங்க. சரிங்களா, புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஆண் பெண்ணுக்கு தேவன் ஒரு வரையறை அங்க வச்சிடுகிறார், அந்த வரையறை மீறிட வேண்டாம் இந்த விஷயத்துல. சரிங்களா, கண்டிப்பா விசுவாச வீட்டார்கிட்ட நாம அதிக அன்பு செலுத்தணும், மத்தவங்க எல்லாரையும் விட. அப்படி செலுத்துற விஷயத்துல நீங்க தயவு செஞ்சதை மறந்துட வேணாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த வரைமுறைகளை மறந்துட வேணாம். அது மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமா ஒரு புது சிருஷ்டி கணவன், ஒருவேளை புது சிருஷ்டி அல்லாத மனைவியோ, சரிங்களா, அவங்க கிட்ட என்ன சொல்ல வேணாம்னா, அப்போ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு ஒரே மைண்ட்ல இருக்கவங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, சரிங்களா, அப்போ அந்த மனைவிக்கு நியாயமா செய்ய வேண்டிய கடமைகள் நியாயமா வசனம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா கணவன்னா அவங்க யார், மனைவிக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நியாயமா செய்யணும். அந்த மனைவி புது சிருஷ்டியா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கடமை கணவன் மேல இருக்குது. சோ அப்ப இந்த விஷயத்துல அந்த கணவன் அப்படி செய்திட வேண்டாம், இல்ல நான் புது சிருஷ்டிகள் மேல்தான் அதிகம் அன்பு செலுத்துவேன், நீ புது சிருஷ்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒதுக்கி வச்சு நியாயமா செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாம போயிட வேண்டாம். அதே கட்டளை மனைவிக்கும், மனைவி கூட புது சிருஷ்டி இல்லாத கணவனையோ இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணிட வேண்டாம், நான் எனக்கு புது சிருஷ்டிகளோட தான் அதிகம், எனக்கு அவங்க கூட தான் எனக்கு அந்த ஐக்கியம் தேவனே அங்கீகரிச்சிருக்கிறார், நான் அதுதான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்ல வேண்டாம். அப்போ அந்த கணவன் மனைவிகளுக்குள்ள அவங்க இருக்கக்கூடிய அந்த நியாயமான அந்த உறவு முறைகள் இருக்கக்கூடிய கடமைகளை ஒருவொருத்தரும் நிறைவேற்றணும். இது வந்து தேவன் நமக்கு அங்க இதுல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அங்க கொடுக்கல, இது வந்து நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். Nor does it imply that the unbelieving husband or wife is to be neglected at that time and fellowship may be given to those of the new mind. சோ இந்த புது சிந்தையில் இருக்கிறவங்களுக்கே நம்முடைய நேரத்தை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த விசுவாசத்துல இல்லாத கணவன் அல்லது மனைவியா மற்றவரு அங்க விலக்கிட்டு போறது வந்துட்டு சரியில்லை. ஆன் தி கான்ட்ராரி, ஆனா என்ன பண்ணணும்னா, தி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈச் இஸ் டுவர்ட் தி மேட். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விவாக பந்தத்துல ஒருவொருத்தர் மேலும் அவங்களுக்குரிய கடமைகள் அங்க இருக்கு இல்லைங்களா. டு சீ டு இட் தட் நோ ப்ராப்பர் கம்ஃபர்ட் பிரிவிலேஜ் ஆர் கம்பெனி இஸ் வித் ஹோல்ட். அப்ப என்ன பண்ணணும், ஒருவொருத்தரும் நோ ப்ராப்பர் கம்ஃபர்ட், நியாயமான உறவுகள், நியாயமான வசதி வாய்ப்புகள், உரிமைகள், அல்லது அவங்க கூட இருக்கிற அந்த நேரங்களை வந்து நாம அங்க நம்ம அபகரிக்க கூடாது. சோ இது வந்து நமக்கு அதே சமயத்துல இப்படி சொல்லிட்டா உடனே இது கூட என்ன ஆயிடக்கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்போ விசுவாச இல்லாத மனைவி இல்லைங்களா, நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக மீட்டிங்க்கு போக கூடாம அவங்க குடிச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள மனைவி கிட்ட கணவன் போயிட வேண்டாம், கணவன் கிட்ட யார் போயிட வேண்டாம், மனைவியும் போயிடும். அப்படியே சொன்னா இப்படியும் சொன்னா, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய சிருஷ்டிகள். சோ அப்பதான் அந்த பிரமாணங்கள் நம்ம கடைபிடிக்கிறது முக்கியத்துவமே, அதுல இருக்கக்கூடிய நமக்கு கடமைகள் எல்லாம் அங்க உணருது. அப்போ ஏன்னா சகோதர ஐக்கியம்ங்கிறது புதிய சிருஷ்டிகளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு நம்முடைய நேரங்கள் நியாயமா தரணும். அவங்க விசுவாச குடும்பத்தாரா இருந்தாலும் இல்லாட்டி அந்த சமயம் அந்த விஷயத்துல, அப்போ நம்ம சகோதரி ஐக்கியத்தை தவிர்த்துட்டு அவங்க கூட இருக்கிற மாதிரி சூழ்நிலை வர அளவுக்கு கூட நம்ம அந்த அன்பை கூட காண்பிக்கூடாது, அது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு விஷயங்கள், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரஸ்பர லாபத்திற்காக இயங்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பழைய உறவுகள், நட்பு வட்டாரம், நம்முடைய சொந்த மாம்சத்தின்படியான உறவுகள், இவங்க கிட்ட வைக்கக்கூடிய உறவுகள் முறைகள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஈவில் ஸ்பீக்கிங்.
சரிங்களா? இன்ட்ரெஸ்டான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக. என்னன்னா தீமை பேசுறது, பிணைக்கிறது. இன்னொன்னு பிளஸ்ஸிங் அண்ட் பிளஸ்ஸிங் காட் அண்ட் கர்சிங் மென், தேவனை துதிச்சு மனுஷரை சபிக்கிறது. சோ இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். இதை நான் மறுத்தா பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அமீன்.